சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 70 அத்தியாயம், முதல் ஆணை. இளம் சழிய நாழ்ந்து யோசிக்க கண்களை மூடினான். அவன் அகக்கண்ணில் அலிமாவின் தன்னலமற்ற தியாகம் பெரிதாக எழுந்து அவன் மனம் பூராவையும் சுற்றி வளைத்துக் கொண்டது. ஆனால் இத்தனை உதவியை அலிமா எனக்கு ஏன் செய்கின்றாள் என்று தன்னைத்தானே ஒரு முறை கேட்டுக்கொண்டான். அவன் உள்ளத்தில் எழுந்த கேள்வியை கண்டறிந்து விட்டவள் போல அலிமா பதில் சொன்னாள். இத்தனை உதவியை நான் செய்ய முன்வருவது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது. நான் அரபு நாட்டில் பிறந்தேனே தவிர வளர்ந்தது எல்லாம் யவன நாட்டில். யவனரின் அடிமை பெண்ணாக யாருமே என்னை கருதவில்லை. அன்பையெல்லாம் என் மீது அள்ளி கொட்டினார்கள். எந்த அரசகுமாரிக்கு என்னை தோழியாக எண்ணி பழக்கினார்களோ அந்த அரசகுமாரியை தமிழகத்தின் யவனராணி என்றே நாங்களும் அழைத்தோம். யவனராணி என்னை தோழி போல் பாவிக்கவில்லை, சொந்த சகோதரி போல பாவித்தாள். அவளை விட்டு பிரியவே எனக்கு மனம் வரவில்லை. வேறொரு தமிழ் பெண்ணை எண்ணி என்னைத்தான் வேப்பங்காயாக நினைத்தீர்கள். ஆனால் யவனராணியை மட்டும் நீர் கண்டுவிட்டால் என்று சொல்லி சற்று பேச்சை நிறுத்தினாள். இளம் சொழியன் புன்முறுவல் செய்தான். ஆனால் பதிலேதும் சொல்லவில்லை. இந்த புன்முறுவலை தவிர அர்த்தம் செய்து கொண்ட அலிமா உணர்ச்சியோடு பேசினாள். தமிழக வீரர் இப்பொழுது இகழ்ச்சி நகை புரியலாம். ஆனால் யவனராணியின் மீது கண்கள் ஒரு வினாடி நிலைத்தால் போதும். அந்த வசீகர கண்களின் காந்தத்தில் ஈடுபட வாழ் வீரன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. அவள் குழல் பத்தரை மாற்று பசும் பொண்ணை பழிக்கும். கண்கள் கடல் நீளத்தை கேலி செய்யும். வெண்கழுத்து சங்கின் வெண்மையை பழுப்பாக காட்டும். கன்னங்கள் வெட்கத்திலும் கோபத்திலும் எத்தனை சிவக்கும் தெரியுமா? ஒருவேளை இந்த நகரத்திலிருந்து தப்பி நாம் தமிழகம் சேர்ந்தால், ஆண்டவன் செயலால் ராணி அங்கிருந்தால், அவளை உங்களுக்கு காட்டுகின்றேன். அப்புறம் உங்கள் தமிழ் அரசி உங்கள் இதயத்தை விட்டு பறந்து விடுவாள். அது மட்டுமல்ல வீரரே, ஒருவேளை அவள் அரசை நிறுவியிருந்தால் உங்களுக்கு நல்ல பதவியும் கிடைக்கும் என்று அலிமா உறுதி கூறினாள். இளம் சழியன் முகத்தில் எத்தனை எத்தனையோ விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் கலந்து தாண்டவமாடின. உள்ளத்தில் ஏதேதோ போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. கிரேக்க சலவை கற்சிலைகளும் பழிக்கும் யவனராணியின் எழில் முகம் அவன் இதயத்தை எழுந்தது. அவள் நீலமணி கண்கள் அவனை நோக்கி நகைப்பதை போன்ற பிரம்மை ஏற்பட்டது. உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் என்னை நீங்கள் மறக்க முடியாது படைத்தலைவரே, விதி நம் இருவரையும் பிணைத்திருக்கிறது என்று அவள் மெல்லிய இதழ்கள் அசைந்து பேசுவது போலவும் தோன்றியது படைத்தலைவனுக்கு. எண்ணம் எத்தனை வேகமுடையது! அது எத்தனை தூரத்தை எத்தனை வினாடிகள் கடக்க முடிகிறது! படைத்தலைவன் இதய கண்களிலே அதோ அந்த பூம்புகாரே தோன்றுகிறது. அதோ கடற்கரையில் கூத்திடும் பரதவரின் கூட்டம். அதோ கேட்கிறதே சுங்க சாவடியில் விலை போட்டியிடும் வணிகரின் கூச்சல். அதோ புரண்டு வருகிறது ஒரு பேரலை. அது காலில் தாக்கிவிட்டதே! என்ன தட்டுப்படுகிறது காலில்? அப்பாப்பா, இவள் யார்? கலங்கரை விளக்கமே, உன்னால் ஏன் இத்தனை விளக்கம்? எதற்காக உன் நெருப்புச் சுடரொளியை இந்த பொற்பாவை மீது வீசி என் மனத்தை அலைக்கழிக்கின்றாய்? சரி சரி, மூர்ச்சியாக கிடக்கின்றாள் இவள். சரி, தூக்குகிறேன். அப்பாப்பா, இந்த அழகியை தூக்கிக் கொண்டு எப்படி போவேன்? கையில் என்ன, அன்ன பறவையா?
ஹிப்பாலஸ், ஹிப்பாலஸ்.
இப்படி ஏதேதோ காட்சிகள் எண்ணங்கள் எழுந்து ஊசலாடியதால் கடைசியாக உச்சரித்த ஹிப்பாலஸின் பெயரை சற்று இறைந்தே உச்சரித்தான் இளம் சழியன். யாரது ஹிப்பாலஸ் என்று அலிமா கேட்ட கேள்வியே படைத்தலைவனை இந்த உலகத்துக்கு இழுத்தது. பூவழகிக்கு அடுத்தபடியாக தன் மனத்தை அத்தனை தூரம் ஆட்கொண்ட அந்த மாயச்சலையின் சக்தி எத்தனையோ காதங்களுக்கு அப்பால் இருந்தாலும் தன்னை நிலைத்தடுமாற செய்வதை எண்ணி இளம் சழியன் மெல்ல சுயநிலையை பூரணமாக அடைந்து,
ஹிப்பாலஸா, அவன்தான் என் நண்பன், வெளியே படுத்திருக்கிறான் என்று சமாளித்தான்.
பொழுது புலரும் சமயம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த அலிமா அதற்கு மேல் பேச்சை வளர்த்த விரும்பாமல், தமிழக வீரரே, கடைசி முறையாக சொல்கின்றேன், இலியாசுவின் பயங்கர பராமரிப்பில் தினசரி கை கால்கள் வெட்டப்பட்டு நாக்கு துண்டிக்கப்பட்டு ஆட்கள் சாம்பிராணி காட்டுக்கு அனுப்பப்படும் இந்த கோர பிரதேசத்தில் இருக்க என்னால் முடியவில்லை. நான் வளர்ந்த சூழ்நிலை வேறு, என் மனப்போக்கும் வேறு. இன்னும் சில நாட்கள் நான் இங்கிருந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். இங்கிருந்து தப்ப வழியை பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன், கிடைக்கவில்லை. கொள்ளைக்காரர்களை பிடித்துக் கொடுக்க நீங்கள் செய்த தந்திரம் இலியாசுவை நன்றியுள்ளவனாக செய்திருக்கிறது. இதுதான் எனக்கும் சந்தர்ப்பம், உங்களுக்கும் சந்தர்ப்பம். ஆகவே நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை காலை இலியாசு உங்களை கேட்பான், என் மகளை மணக்கின்றாயா என்று. சரி என்று சொல்லுங்கள். வேறு என்ன வேண்டும் என்று கேட்பான். நீங்கள் பிடித்துக் கொடுத்த கப்பலையும் பிடிக்கப்பட்ட சில அடிமைகளையும் கேளுங்கள் என்று உத்தரவிடும் பாவனையில் திட்டமாக கூறினாள்.
அடிமைகள் எதற்கு என்று கேட்டான் இளம் சழியன் ஆச்சரியத்தோடு.
கப்பலை ஓட்ட உங்களுக்கு ஆட்கள் வேண்டாமா?
வேண்டும்.
ஆட்கள் திடீரென்று ஆகாயத்திலிருந்து குதிப்பார்களா?
நான் பிடித்துக் கொடுத்த ஆட்களையே நான் கேட்டால் இலியாசு சந்தேகப்பட மாட்டானா?
நீங்கள் பிடித்துக் கொடுத்த ஆட்களை கேட்க வேண்டாம், உங்கள் ஆட்களை கேளுங்கள்.
எனக்கு ஆட்கள் எது?
ஏதோ 50-60 வீரர்கள் உங்களோடு கரைக்கு வந்ததாக இங்குள்ள படைத்தலைவன் இலியாசுவிடம் சொன்னானே.
அவர்கள் அடிமை வர்த்தகர்கள் அல்லவா?
யாராயிருந்தாலும் பாதகமில்லை. துடுப்புகளை துழாவ கப்பலை செலுத்த நமக்கு ஆட்கள் தேவை. மற்ற விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன்.
நீ என்ன பார்த்துக் கொள்ள முடியும்?
கப்பலை தலைமை வகித்து நடத்துவேன்.
என்ன?
இளம்சழியன் குரலில் ஆச்சரியம் பெரிதாக துணித்தது. என்ன அப்படி ஆச்சரியப்படுகின்றீர்கள்? நீல நதியில் எத்தனை கப்பல்களை செலுத்தியிருக்கின்றேன்? எனக்கு தெரியாத துறைமுகம் எகிப்து நாட்டில் கிடையாது வீரரே. மூசல், ஃபெர்னீஸ், அடுலிஸ் எல்லா துறைமுகங்களிலும் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். சுமார் 4 வருடங்கள் யவனர் கடற்படை தலைவனான டைபீரியஸ் என்பவன் என்னையும் யவனராணியையும் இந்த துறைமுகங்களுக்கு எல்லாம் அழைத்து சென்றிருக்கின்றான். டைபீரியஸ் மகாவீரன். அவன்தான் ராணிக்கு துணையாக செல்வதாக இருந்தது. கப்பல்களை நடத்துவதிலும் கப்பல் சண்டையிலும் அவனை வெல்ல யாரால முடியாது. எனக்கும் ராணிக்கும் அவனை கப்பலோட்டும் பயிற்சி அளித்தான்
என்று விளக்கினால் அலீமா. எதிர்பாராத சக்திகள் பல தன் வாழ்வை சூழ்வதை அறிந்த இளம்சழியன் பலவாறு யோசித்தான். தன்னை சூழ்பவை யவனராணியும் ஹிப்பாலஸும் நம்பும் விதியின் கயிறுகளாக இருந்தால் மதியாகிய வாளால் அவற்றை துண்டிக்க தீர்மானம் செய்தான். அத்தோடு கானாவை விட்டு நகர்வதாக இருந்தால் அலீமாவின் உதவியை தவிர வேறு உதவி தனக்கு கிடைப்பது கஷ்டம் என்பதையும் புரிந்து கொண்டான் இளம்சழியன். மேலும் அவள் சொற்படி நடப்பது என்றும் உறுதி செய்து கொண்டான். ஆகவே மறுநாள் இலியாசு அவனை அழைத்து திருமண சம்பந்தம் கேட்டவுடன் தங்கு தடையில்லாமல் ஒப்புக்கொண்டான். இலியாசுவின் மகிழ்ச்சி எல்லை கடந்தது. இளம்சழியனை கிட்ட அழைத்து இருகு அணைத்துக் கொண்டு, இனி இது காணாவே உன்னை சேர்ந்தது என்று நினைத்துக் கொள். எதையும் நீ இங்கு அடையலாம், எங்கு உலாவலாம். உன் வார்த்தை இங்கு கட்டளை என்று கூறினான். ஒரே நாளில் இத்தனை அன்பு, திருமணம், பதவி எல்லாம் கிடைப்பது நம்ப முடியாததாக இருந்தது இளம்சழியனுக்கு.
திடீரென்று எவன முன்பின் தெரியாதவன் வருகின்றான். தான் தப்புவதற்காக ஒரு கப்பலை பிடித்துக் கொடுக்கின்றான். இதற்காக அவனுக்கு பெண்ணையா கொடுத்து விடுவான் ஒரு மன்னன்? இலியாஸ் அப்படி பைத்தியம் பிடித்தவனாகவும் தெரியவில்லையே என்று நினைத்த இளம்சழியன் மனத்தில் சந்தேக மேகங்கள் எழுந்து ஊசலாடின. ஏதோ ஆழ்ந்த கருத்துடனேயே இலியாசு தனக்கு ராஜோபசாரம் நடத்துகின்றான் என்பதை சந்தேகம் வர உணர்ந்து கொண்டான் சோழர் படையின் உபதலைவன். அவன் சந்தேகங்களுக்கு தகுந்த ஆதாரம் அடுத்த சில நாட்களிலேயே கிடைத்ததும் தனக்கு எத்தனை பெரிய படுகொழியை இலியாசு தோண்டியிருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டான் இளம்சழியன்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.